அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் விமல் சொக்கநாதன். ரஷ்யாவுடன் கிரைமியாவை இணைக்கும் சட்டத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று கையொப்பமிட்டுள்ளார். இது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்று சட்டத்தில் கையொப்பமிட்ட அவர் தெரிவித்தார். அதே சமயம் மேற்கத்திய நாடுகள் அறிவித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக தாங்கள் எதனையும் செய்யப்போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். புதிய தடைகள் தொடர்பான அறிவிப்பு வெளியானவுடன் ரஷ்யாவின் பிரதான பங்குச் சந்தைகளில் 3 புள்ளிகள் சரிந்தன.
துருக்கியில் சமூக இணையதளமான ட்விட்டர் மீது துருக்கிய பிரதமர் எர்டோகன் விதித்த தடைக்கு துருக்கி அதிபர் அப்துல்லா குல் சவால் விடுத்திருக்கிறார். ட்விட்டர் சமூக இணையதளம் இடையே முட்டாக மூடிவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று அதிபர் குல் ட்விட்டர் மூலம் கருத்து வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் எர்டோகன் பற்றி ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவருடைய தனிப்பட்ட உரையாடல்கள் என்று கருதப்படும் உரையாடல்கள் சிலவற்றையும் பரப்ப ட்விட்டர் தளம் பயன்படுத்தப்பட்டதால் ட்விட்டரை துருக்கியை விட்டே அழித்து விடுவதாக பிரதமர் எர்டோகன் உறுதி வழங்கியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பிரான்ஸ் நாட்டின் நீதித்துறையானது கிழக்கு ஜெர்மனியின் ஸ்டாசி ரகசிய போலீஸ் அமைப்பு போல இருக்கின்றது என்று முன்னாள் அதிபர் நிக்கோலா சர்கோசி கூறியிருக்கின்றார். இவருடைய கருத்து பிரான்சில் சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. லா ஃபெகாரா செய்தித்தாளில் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு தான் பலிகடா ஆகிவிட்டதாக கூறியிருக்கின்றார்.
பெண்களின் பிறப்புறுப்பு சிதைக்கப்படும் குற்றத்திற்கான முதலாவது வழக்குகள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பிரிட்டன் அறிவித்திருக்கிறது. லண்டன் மருத்துவமனை ஒன்றில் குழந்தையொன்றை பிரசவித்த பெண்ணின் மீது இந்த பிறப்பு உறுப்பு சிதைப்பு மருத்துவ நடவடிக்கையை மேற்கொண்டதாக மருத்துவர் தனுன் தர்மசேன மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சிதைப்பு நடவடிக்கையை டாக்டர் தர்மசேன மேற்கொள்வதற்கு அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கியதாக ஹசன் மொஹமட் என்ற இன்னொருவர் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களின் பிறப்பு உறுப்பு சிதைத்தல் என்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக 1985 தொடக்கமே தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட குற்றஞ்சாட்டப்படும் முதலாவது சந்தேக நபர்கள் இவர்கள்தான்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானத்தை தேடும் பணி 2வது நாளாக முடிவுற்றுள்ளது. ஆனால் விமானத்தின் பாகங்கள் எதுவும் சிக்கவில்லை. தேடுதலின் போது காலநிலை சற்று முன்னேறியிருந்ததாக ஆஸ்திரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகத்தில் எளிதில் எட்ட முடியாத பகுதிதான் தேடுதல் நடைபெறும் இடம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்திருக்கின்றார். பாகங்கள் கிடைத்தால் அவற்றை கட்டாயம் கண்டுபிடித்து விடுவோம் என்றும் அந்த குடும்பத்திற்காக நாங்கள் அதை செய்வோம் என்றும் அவர் உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றார்.
தாய்லாந்தில் கடந்த மாதம் நடத்தப்பட்ட பொது தேர்தல் செல்லுபடியாக மாட்டாது என்று தாய்லாந்தின் அரசியல் சாசன நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதைத் தொடர்ந்து ஏற்கனவே எதிர்க்கட்சியின் கண்டனங்களால் ஏற்பட்டிருந்த அரசியல் முட்டுக்கட்டை மேலும் தீவிரமடைந்திருக்கிறது. நாட்டின் அரசியல் நெருக்கடியை சற்று தளர்த்தும் நோக்கத்தோடு பிரதமர் யுங்லுக் ஷினாவட்ரா இந்த தேர்தலை நடத்தியிருந்தார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
இந்தியாவின் மும்பை நகரத்தில் தொலைபேசி ஆபரேட்டர் ஒருவரை கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்த வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனையை மும்பை நீதிமன்றம் ஒன்று விதித்துள்ளது. முன்னதாக மும்பையில் பெண் செய்தியாளர் ஒருவரை கூட்டாக பாலியல் வல்லுறவு செய்த வழக்கில் 3 பேர் குற்றவாளிகள்தான் என்று நீதிமன்றம் ஒன்று நேற்று தீர்ப்பளித்திருந்தது. பெண் செய்தியாளர் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான செய்தி ஊடகங்களில் வெளிவந்த பின்னர் இந்த தொலைபேசி ஆபரேட்டர் பெண்ணும் தனக்கு நேர்ந்ததை புகாராக தெரிவித்திருந்தார்.
கென்யாவில் மனைவியின் சம்மதத்தை பெறாமலே ஒரு கணவன் எத்தனை பெண்களையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற புதிய திருத்தம் இறுதி நேரத்தில் செய்யப்பட்டு புதிய திருமணச் சட்டம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை கண்டனம் செய்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளிநடப்பு செய்தார்கள். இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் மசோதாவாக முதலில் சமர்ப்பிக்கப்பட்டபோது பல பெண்களை திருமணம் செய்தல் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் திருமணத்திற்கு முன்னர் மனைவியின் சம்மதம் பெறப்பட வேண்டும் என்று பிரேரிக்கப்பட்டிருந்தது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.